உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவசாயி சமுதாய வானொலி 107.4 பண்பலையில்.
மை ஓட் மை ரைட்,
வாக்களிப்பது நமது ஜனநாயக கடமை,
அது நம் ஜனநாயக உரிமையும் கூட.
எங்க ரெண்டு பேரும் கிளம்பிட்டீங்க ஊருக்கா?
லீவ் விட்டாச்சு, நாளைக்கு ஓட் போட போறோம். இன்னைக்கு ஃபுல்லா ரஷ்யா இருக்கும், அதனால சீக்கிரமா கிளம்பிட்டு. நீ கிளம்பலையா?
ஆ, நானும் கிளம்பணும், எனக்கு வேற ஓட்டர் ஐடி இல்ல.
இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீ ஓட் போட போறியா என்ன?
ஆமா, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம், நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போட போறேன். இப்ப ஓட்டர் ஐடி இல்லாம என்ன பண்றது? ஸ்லிப் ஏதோ கொடுப்பேன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க.
ஓட்டர் ஐடி இல்லைன்னா என்ன? வேற ஏதாவது உங்ககிட்ட போட்டோ ஐடென்டி கார்டு இருந்தா எடுத்துட்டு போகலாம்ல? உன்னோட டிரைவிங் லைசன்ஸ், ஆதார் கார்டு இருந்தா ஆதார் கார்டு எடுத்துட்டு போகலாம், ரேஷன் கார்டு இருந்தால் ரேஷன் கார்டு எடுத்துகிட்டு போகலாம். இதே மாதிரி ஏதோ ஒரு ஃபோட்டோ ஐடி இருக்கிற ஒரு ப்ரூஃப் இருந்தாலே போதுமே, நீ ஓட் போட போகலாம்ல.
கவர்மெண்ட் இஷ்யூடு ஃபோட்டோ ப்ரூஃப் ஐடியோட, எந்த ஐடியா இருந்தாலும் கவர்மெண்ட் இஷ்யூடு ஒரு ஃபோட்டோ ஐடி ப்ரூஃபோட உன் அட்ரஸோட சேர்ந்து இருந்தால் அதை வச்சு நீ ஓட்டு போடுறதுக்கு ஓட்டு சீட்டு கொடுப்பாங்க.
இதெல்லாம் இல்லைன்னா என்ன பண்ணுறது?
அது இல்லைன்னா பரவாயில்ல, ஓட்டிங் டே அன்னைக்கு காலையில் பூத்தில் கொடுப்பாங்க, ஓட்டிங் பூத்தில் கொடுப்பாங்க, ஸ்லிப்பு கொடுப்பாங்க. உன்னோட ஐடி ப்ரூஃப் வந்து நீ காட்டணும், அதுக்கு நீ கொண்டு போயிடு.
ஆ சரி, நான் போய் முதல்ல அந்த வேலையை பார்க்குறேன். இது 16th எலெக்ஷனை பற்றி ஏதாச்சும் கொஞ்சம் சொல்ல.
இது வந்து 16th மக்களவை தேர்தல் நடக்குது இந்தியாவில்.
உனக்கு தான் தெரிஞ்சிருக்குமே, இந்தியா தான் உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு, உலகத்திலேயே நடக்க போகிற பெரிய எலெக்ஷனும் இதுவாக தான் இருக்குது. இதில் இன்னொரு விசேஷம் என்னென்னா, அதிகமான வாக்காளர்கள் கொண்ட நாடும் இந்தியா தான். 81 கோடி வாக்காளர்கள் வந்து இந்தியாவில் வாக்களிக்கிறதுக்காக இருக்காங்க. அதுவும் இந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 கட்டங்களாக எலெக்ஷன் நடக்குது. 7th ஆரம்பித்தது, 12th முடியுது, கவுண்டிங் வந்து 16th நடக்க போகுது. இதில் இப்போ புதுசாக என்னென்னா, இளைஞர்கள் வந்து 2 கோடி பேர் புதுசாக முதல் தடவையாக வாக்களிக்க இருக்கிறாங்க.
இப்போ நம்மலாம் சரி பக்கத்தில் இருக்கோம், அதனால நம்ம போய் ஊருக்கு போய் ஓட் போட்டுறோம். இப்போ ஆர்மி அந்த மாதிரி பீப்புள்ஸ்லாம் கூட ஓட் பண்ண முடியுமா? எப்படி பண்ண முடியும் உங்களால?
இப்போ ஆர்மியில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை, மற்ற கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் கூட, மற்ற மாநிலங்களில் இருக்கிறவங்க, மற்ற மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தபால் ஓட்டுன்னு சொல்லி இருக்கு, அது மூலியமாக அவங்க வந்து ஓட் பண்ணலாம். இப்போ புதுசாக ஆர்மியில் இருக்கிறவங்களுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, முதல் தடவையாக அவங்களுக்கும் தபால் ஓட்டு கொடுத்துருக்காங்க. அது மூலியமாக அவங்களுடைய ஜனநாயக கடமை இது பண்ணலாம். இன்னொரு விஷயம் தெரியுமா, ஓட்டு போடுறது வந்து ஒரு ஜனநாயக கடமை. 18 இருக்கிறவங்களுக்கு மேலே எல்லாருமே கண்டிப்பாக ஓட்டு போடணும்.
சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து நிறைய வாக்குறுதிகள் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நான் வேற மொதல் டைம் போய் போடுறேன், யாருக்கு போடுறதுனே தெரியல, எதை நம்பி எப்படி போடுறது?
முக்கியமான விஷயம், ஓட்டு அளிக்கும் போது அவங்க பணத்துக்காக நம்ம ஓட்டை விற்கவே கூடாது. உலகத்தில் அதிக தலைவர்கள் இருக்கிற இடம் வந்து இந்தியா தான், அதிகமும் இலவசமாக கொடுக்குற இடமும் இந்தியா தான். இலவசங்களை நம்பியும் பொய் வாக்குறுதிகளையும் நம்பி நம்ம ஓட்டை வந்து விற்கக்கூடாது. நம்மளோட கடமை என்னென்னா, இப்போது இன்றைக்கி நம்ம வந்து சரியான தலைவரை தேர்ந்தெடுத்தால் தான் நாளைக்கு நமக்கு பின்னாடி வர தலைமுறையினரும் பயனடைய முடியும். இந்த தடவை நம்ம தேர்ந்தெடுக்கிற தலைவர்கள் வந்து அடுத்த 60 மாதத்துக்கு நம்மளோட நாட்டை வந்து ஆட்சி செய்வாங்க. நம்மளோட நாட்டோட தலைவிதியை வந்து நிர்ணயிக்கிறது அவங்களோட கையில் தான் இருக்குது. அதனால் நம்ம வந்து சரியான தலைவரை தேர்ந்தெடுக்கணும்.
இப்போ வெங்கடேஷ் சொன்ன மாதிரி கரெக்ட், நாட்டோட தலைவிதி அவங்க கையில் தான் இருக்குது, அதே சமயம் அவங்களோட தலைவிதி வந்து நம்ம கையில் தான் இருக்குது. ஏன்னா பொய்யான வாக்குறுதிகள் வந்து நிறையா கொடுக்குறாங்க. ஆனால் முக்கியமாக நம்ம எந்த மாதிரியான வாக்குறுதிகள் எல்லாம் பார்க்கணும்னு பார்த்தோன்னா, இப்போ பார்த்தோன்னா நம்ம தொகுதியில் பல பேர் நிற்கிறாங்க, ஒரு பல கட்சிகளை சேர்ந்தவங்கெல்லாம் நிற்கிறாங்க. நம்ம எதுக்காக பார்க்கணுன்னா, நம்ம வந்து இப்போது இருக்கிற நிலைமையில பார்த்தா கட்சிக்காக வாக்களிக்கிறாங்க இல்லை கொள்கைக்காக வாக்களிக்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன பார்க்கணுன்னா, ஒரு நல்ல தலைவர் வந்து எப்படி இருப்பார், நம்ம ஒருத்தரை தேர்ந்தெடுத்தோம்னா அவர் வந்து நமக்காக நமது தொகுதிகளுக்காக நல்லது செய்வாங்களா அப்படின்றத பார்த்து தான் நம்ம வந்து அவங்களுக்கு ஓட்டு அளிக்கணும். அப்படி நம்ம எடுத்தோம்னா தான் நம்மளுடைய நாட்டோட முன்னேற்றம் வந்து நல்லா இருக்கும்.
சொன்ன மாதிரி நம்ம யாரும் ஓட்டுக்காக விலை போகக்கூடாது. இப்போ தலைவர்கள்லாம் என்ன முக்கியத்துவம், அதாவது என்ன ஃபோக்கஸ் வச்சுருக்காங்க?
இப்போதைக்கு முக்கியத்துவம்னு பார்த்தோம்னா, கடந்த 2 வருஷமாக வந்து பொருளாதாரம் வந்து சரிவடைஞ்சிருக்கு. ஸோ முக்கியமாக அவங்களுடைய முதல் டார்கெட் என்னென்னா, பொருளாதாரத்தை மேம்படுத்துறதா தான் எல்லா கட்சிகளையும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பொருளாதாரத்தை தவிர்த்து அவங்க எதுக்காக முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா, வெளியுறவு கொள்கைகள், ஃபாரின் பாலிசி, பெண்கள் பாதுகாப்பு, ஆரோக்கியம், மக்களுடைய ஆரோக்கியம், அது போல இன்டர்னல் செக்யூரிட்டின்னு சொல்ற உள்நாட்டு பாதுகாப்பு, இதுகளுக்கு தான் ரொம்ப முக்கியமானது கொடுக்குறாங்க. கவர்னன்ஸ், உள்கட்டமைப்பு, கல்வி, இதுக்கெல்லாம் தான் வந்து முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காங்க.
இந்த முக்கியத்துவத்தை தெரிஞ்சுட்டு தான் கண்டிப்பா ஓட்டு போடணும். அப்புறம் வந்து இப்ப சோசியல் நெட்வொர்க்கிங்ல அதிகமா அதை பத்தி போயிட்டு இருக்கு, அதை பத்தி
எப்போதும் இல்லாத முறையா இந்த தடவை மக்கள் தலைவர்கள் வந்து மக்களை வந்து ஈஸியா ரீச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்தியாவில் இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறனால இளைஞர்களை குறி வச்சு தலைவர்கள் வந்து ஃபேஸ்புக், ட்விட்டர், அப்புறம் ஈவன் மொபைல்ஸில் கூட வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு அவங்களால மக்களை ரீச் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு வேகமாகவும் ஆழமாகவும் ரீச் பண்ண பார்க்குறாங்க.
இப்போ இந்தியன் ஓட்டிங் சிஸ்டம் மற்ற ஓட்டிங் சிஸ்டம்லேருந்து எப்படி டிஃபர் ஆகுது?
ஆதி காலத்தில் சோழர்கள் காலத்தில் குடவலை முறை இருந்தது. அதுலேயும் வாக்குச்சீட்டுகள் வந்து குடத்தில் போட்டு தலைவரை தேர்ந்தெடுக்கிற முறை இருந்தது. அதுக்கப்புறம் பேலட் சிஸ்டம், இப்போது மாடர்ன் இந்தியாவில் வந்து பேலட் சிஸ்டம் வந்தது, வாக்குச்சீட்டு பதிவு பண்ணுற முறை. அதுக்கப்புறம் ரீசெண்டாக இவிஎம், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின். சயின்ஸ் ஃபிக்ஷன் எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் ஐடியா படி இவிஎம் ஆரம்பித்தாங்க. இந்தியாவில் முதல் முறையாக இவிஎம் வந்தது. இப்போது இந்த முறையை பின்பற்றி எல்லா நாடுகளும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இவிஎம் சிஸ்டத்தை.
ஓட்டு போட்டு ஏதோ கருப்பாக கையில் மை வைக்கிறாங்களா, அது என்னது?
நம்ம ஓட்டளிச்சதுக்கு ஆதாரமாக நமது இடது ஆள்காட்டியும் விரலில் இன்டெலிபிள் இங்க், அது அழியாத மை. இந்த மை இந்திய தேர்தலுக்குரிய ஒரு சிறப்பு அம்சம்.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மை வச்சுட்டு போனோம்னா இப்போ நிறையா சலுகைகள் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது எதுக்கு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா இந்தியாவில் ஓட்டு அளிக்கிறதுக்கான முக்கியத்துவத்தை உணர்த்துறக்காக இது பண்ணியிருக்காங்க. ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மை வச்சுட்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் காமிச்சோம்னா 50% நம்ம ட்ரீட்மெண்ட்டில் சலுகை கொடுக்குறாங்க. அது போக கடைகள் எல்லாமே கூட நமக்கு வாங்குற இந்த மையை காமிச்சு பொருட்கள் வாங்கினோம்னா சலுகை கொடுக்குறாங்க. இதுக்கு மேலே என்னென்னா ஒரு ஏர்வேஸே என்ன பண்ணுதுன்னா சார்ஜஸ், ஏர்ஃபேரில் வந்து நமக்கு சார்ஜஸில் வந்து சப்சிடிஸ் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. நம்ம இதுக்காக இல்லாமல் நம்மளுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றக்காகவது கண்டிப்பாக நம்ம வந்து ஓட்டு அளிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை.
கண்டிப்பாக இப்போ பார்லிமெண்ட் சீட்ஸ் எவ்வளவு, அந்த மெஜாரிட்டி சீட்ஸ், அதை பற்றி?
இந்தியாவில் மொத்தம் பார்த்தோம்னா இப்போ 543 தொகுதிகள் பிளஸ் 2 நாமினேட் போக 545 தொகுதிகள் இருக்குது. இதில் பார்த்தோம்னா நமக்கு மெஜாரிட்டிக்கு எவ்வளோன்னு 272, இதுதான் வந்து பெஞ்ச் மார்க்காக இருக்குது. 272 சீட்ஸ் பெற்றவங்க எல்லாமே ஆட்சி அமைக்க உரிமை கோருவாங்க. இப்போ தமிழ்நாடு எடுத்துட்டோம்னா மொத்தம் 40 பாராளுமன்ற தொகுதிகள் இருக்குது. அதில் வந்து 39 தமிழ்நாட்டுக்கும் 1 பாண்டிச்சேரிக்கும் சேர்த்து ஆக மொத்தம் 40 தொகுதிகள் இருக்குது தமிழ்நாட்டில்.
எலெக்ஷன் கமிஷன் நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க, இந்த மால் ப்ராக்டிசஸ் தடுக்க பார்த்தா செக்கிங்லாம் நிறைய இது பண்ணுறாங்க. அதை பற்றின தகவல்களும் அப்புறம் இந்த டைமிங் பற்றின தகவல்கள் பற்றியும் எனக்கு அவ்வளோக்கா எதுவும் தெரியல, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
இப்போ மால் ப்ராக்டிசஸ்ன்னு நீங்கள் சொன்னதுக்கப்புறம் என்னன்னா இப்போ எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் கொண்டு வந்ததுக்கப்புறம் மால் ப்ராக்டிசஸ் வந்து ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு. முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கள்ள ஓட்டுகள் வந்து அதிகமாக போடுவாங்க, இப்போ வந்து அதை தடுத்திருக்காங்க. அது போக என்னன்னா இப்போ வந்து பணம் வந்து அதிகமாக மக்களுக்கு பணம் கொடுத்து ஓட்டு வாங்குற நிலைமை இருக்குது. அதை தடுக்கிறதுக்காக தேர்தல் கமிஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. அதில் ஒன்று தான் வந்து எல்லா வாகனங்களையும் சோதனை பண்ணுறது, ஆதாரம் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே பணம் எடுத்துகிட்டு போனால் அதை வந்து கைப்பற்றுறது போன்ற பல்வேறு நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காங்க. இது மூலியமாக இப்போ என்னென்னா மொத்தம் இந்தியா முழுவதும் 217 கோடிக்கு மேலே அன்அக்கௌண்டட் மணி வந்து சீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஓட்டளிக்கும் நேரத்தை பற்றி பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் காலையில் 8 மணியில் ஆரம்பித்து மாலை 5 மணிக்கு முடியும். இப்போ வந்து வாக்காளர்கள் எண்ணிக்கை அதிகமானனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா தேர்தல் கமிஷன் 2 மணி நேரம் வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க வாக்களிக்கும் நேரத்தை. அதாவது இப்போ காலை 7 மணியில் ஆரம்பித்து மாலை 6 மணி வரைக்கும் இப்போ வந்து ஓட்டளிக்க நேரத்தை அதிகப்படுத்தியிருக்காங்க.
இப்போ சொன்னீங்கல்ல 272 சீட்டு, இப்போ ஒரு கட்சியினால 272 சீட்டு வாங்க முடியல, அவங்க எப்படி சிங்கிள் மெஜாரிட்டி பார்த்து அமைப்பாங்க?
அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வர்றப்போ அதுக்கு பேர் வந்து தொங்கு பாராளுமன்றம்னு சொல்லுவாங்க, அதாவது ஹங் பார்லிமெண்ட். இப்போ 272 தொகுதிகள் வந்து எடுக்க முடியலன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஒத்த கருத்துடைய கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டாட்சி அமைக்கும். அப்போது அவங்களுக்கு தேவையான அறுதி பெரும்பான்மை கிடைக்கிறப்போ குடியரசுத் தலைவர் வந்து அந்த கட்சியை வந்து ஆட்சி அமைக்க அழைப்பார். அதில் அந்த சிங்கிள் மெஜாரிட்டி அதிகமாக இருக்கிற கட்சி வந்து கூட்டணிக்கு தலைமையேற்று வழி நடத்தும்.
இப்போ எனக்கு யாருக்குமே ஓட்டளிக்க விருப்பம் இல்லை அப்படின்னா நான் என்ன சூஸ் பண்ண முடியுங்க?
நம்மளோட தொகுதியில் தகுதியான தலைவர்கள் நம்மளால் கண்டுபிடிக்க முடியலன்னா நோட்டான ஒரு ஆப்ஷன் இருக்குது, நன் ஆஃப் தி அபோவ். அது இந்த தடவை தான் முதல் தடவையாக கொண்டு வந்திருக்காங்க. போன தடவை 49O அப்படின்னு ஒரு இது இருந்தது. அதாவது நன் ஆஃப் தி அபோவ்னா எனக்கு எந்த தலைவரும் எனக்கு தேர்ந்தெடுக்க விருப்பம் இல்லைன்னு அந்த ஓட்டுக்கு பதிவாகிறது தான் அர்த்தம். ஆனாலும் என்னோடய தனிப்பட்ட கருத்து என்னென்னா நோட்டாங்கிற ஓட்டு வந்து ரொம்ப கணிசமாக தான் ஒழுகும். அந்த ஓட்டுகள் எப்படி இருந்தாலும் வேஸ்ட் ஆகிறது காட்டிலும் குறைஞ்சபட்சம் நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுத்துருக்கிறதுக்கு அந்த ஓட்டுகளை வந்து நம்ம செலவழிக்கலாம். உன் சித்தப்பா கூட இந்த தொகுதியில் நிற்கிறாருன்னு கேள்விப்பட்டேன், என்ன அவருக்கு தான் ஓட்டா?
தேர்தல்ன்றது என்னன்னா ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்காக தான் இது பண்றோம். இதுல வந்து சொந்த பந்தம், சித்தப்பா மாமான்னு பாக்குறதோ, இல்ல என்னுடைய ஜாதியை சேர்ந்தவரனோ, இல்ல என்னுடைய மதத்தை சார்ந்தவரனோ சொல்லி நம்ம தேர்ந்தெடுக்கிறத விட ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு.
இப்ப நமக்கு தெரிஞ்சே ஒரு இடத்துல மால் பிராக்டிஸ் நடக்குது அப்படின்னா அதை தெரிஞ்சுட்டு நம்ம என்ன செய்ய, அதாவது எதை யாராச்சிட்ட போய் அதை ரகசியமா சொல்ல முடியுமா?
இவங்க கொடுக்க போற பணங்கள் எல்லாமே வந்து நம்ம பணங்கள் தான், நம்மளோட உரிமை எல்லாமே. இந்த மாதிரி ஏதாவது மால் பிராக்டிஸ் நடந்ததுன்னா பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் வந்து நீங்கள் சொன்னீங்கன்னாவே உங்களோட அடையாளம் எதுவுமே எல்லாமே பாதுகாப்பாக தான் வைக்கப்படும். நீங்கள் தான் சொன்னீங்கன்னு தெரியாது. இது வந்து தயவு செஞ்சு எங்கே பார்த்தாலும் சரி சொல்லிடுங்க, போய் பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் இல்லை யாரையாவது ஒரு நியூஸ் பேப்பர் இல்லை ஏதாவது ஒரு பத்திரிக்கை கூட நீங்கள் எழுதி போடலாம். கண்டிப்பாக இது வெளிச்சத்துக்கு கொண்டு வருவாங்க, உங்களோட அடையாளம் எல்லாமே பத்திரமா பாதுகாக்கப்படும்.
இப்போ நான் முத முதல்ல ஓட்டு போட போகிறேன், போலீங் ஸ்டேஷன் இப்போ எங்கே இருக்குன்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது?
அதுக்கு தான் எலெக்ஷன் கமிஷன் ஒரு சிம்பிளான ஐடியா கொடுத்துருக்காங்கல்ல, உன்னோட ஓட்டர் ஐடியில் இருக்கிற அந்த நம்பரை நீ 9444123456 அப்படிங்கிற நம்பருக்கு நீ மெசேஜ் பண்ணினா உனக்கான வாக்குச்சாவடி எங்கே இருக்குன்னு சொல்லி அவங்களே மெசேஜ் அனுப்பிடுவாங்க. அதை வச்சு நீ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்.
திரும்ப ஒரு தடவை அந்த நம்பரை சொல்லுங்க.
9444123456 இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்புனா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் கொடுத்துருவாங்க.
நான் இப்போ ஓட்டடிக்கிறத பற்றி நல்லா தெரிஞ்சிட்டேன். இப்போ நான் ஓட்டடிக்க முத முதல்ல ஓட்டடிக்க போகிறத சந்தோஷமாக நினைக்கிறேன். மை ஓட் மை ரைட்.
வாக்களிப்பது நமது ஜனநாயக கடமை,
அது நம் ஜனநாயக உரிமையும் கூட.
ஜெய் ஜெய்ஹிந்த்.
எனது வாக்கு எனது உரிமை விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்றோர் ஃபைனல் எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்டென்ஷன் மாணவர் வெங்கடேஷ் பாபு, ஃபர்ஸ்ட் எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்டென்ஷன் மாணவர் சிந்துஜா, ஃபைனல் எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சரல் எக்கனாமிக்ஸ் மாணவர் அஸ்வின் ஆகியோர். தவறாது வாக்களிப்போம், அது நம் கடமை, நம் உரிமையும் கூட.